மனங்கள் வந்து, மனம் வந்து எண்ணங்களின் குவியல். அப்ப எண்ணங்கள் இல்லாம போனா மனம் வந்து தூய்மையா இருக்கிறபடியால அது இறைவனோட நேரத்துக்கு வாய்ப்பா இருக்குமா? கேள்வியா?
நிச்சயமா நீங்க மனதை அடக்கி கொண்டு போய் தான் நீங்க இறைவனை நாடலாம். இறைவனை நாடலாம், ஆனா மனதை
மனம்
அடக்கி.
வந்தது உண்மை பொருளும், உண்மை பொருளாகவும் இதுல இருக்குதா?
ரைட், மனம் அந்த நான்கு உள்கருவிகளும் உண்மை பொருள், அது ஆன்மாவுடன் சேர்ந்து பயணிப்பது ஒவ்வொரு பிறப்புக்கும். என்றபடியால் நீங்கள் மனதை செம்மைப்படுத்துவது இந்த பிறப்பில் மாத்திரமல்ல, எந்த பிறப்பிற்கும் அந்த மனம் செம்மை ஆக்குவது உங்களுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஓகே, ஸோ எங்களுடைய ரெண்டு சகோதரிகளும் இருக்கின்றார்கள், அக்ஷயா அண்ட் ஐசு. இன்று பாபாஜியின் புத்தகத்தில் இருந்த சொல்லுகளுக்கு சில விளக்கங்கள் தந்தேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? அதில் நீங்கள் அந்த விளக்கத்தை வாசித்து பார்த்தீர்களா? உங்களுடன் பாபாஜியின் தெய்வீக குரல் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றதா, தற்போதைய வீட்டில், அல்லது இல்லையா? ஓகே,
இங்கே இல்ல, கும்பகோணத்துல இருக்கு.
நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ என்றபடியா இனிமேல் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒவ்வொரு இடங்களுக்கு அந்த புத்தகத்தையும் உங்களுடைய புத்தியில் வைத்து கொண்டு போவது நல்லம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு பக்கம் வாசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய சாதனையில் ஒரு படி, உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த புத்தகம் இல்லாட்டி உங்களால் வாசிக்க முடியாது, அப்படித்தானே? இப்போ இல்லை, இனிமேல் நீங்கள் எங்கு போனாலும் வீட்டிலிருந்து அந்த புத்தகத்தையும் உங்களுடைய பேக்கிங் பேக்கில் எடுத்து வைத்து கொள்ளுவது நல்ல ஒரு பழக்கம். ஆனால் இன்று நான் அந்த புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களை வாய்த்து வாசித்து உங்களுக்கு அந்த கருத்துக்களை சொன்னது உங்களுக்கு புரிந்து கொண்டுதா, இல்லாட்டி புரியவில்லையா? ஓகே, நல்ல விஷயம். சரி, நன்றி. ஏதாவது கேள்விகள் வைத்திருக்கிறீர்களா? வேறு ஏதாவது கேள்விகள்?
கேள்விகள் எதுவும் இல்லைங்கள். ஆனால் பட் இந்த மாதிரி மிடில் வாழ்றது வந்து கொஞ்சம் டஃப் தான்.
மிடில் வாழ்றது, ரைட். மிடில் வந்து நீங்க எதை சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் விளக்கம் தாங்க.
இல்ல அங்கிள், இப்ப ஆன்மீகமும் ஃபுல் லைன்ல அங்க போயிட்டா ப்ராப்ளம் இல்ல, அதே மாதிரி ஃபுல் மாடர்ன் லைஃப்ல இருந்தாலும் ரொம்ப இது இல்ல. ரெண்டுத்துக்கும் மிடில்ல நிக்கிறதுனால மர்ஜ் பண்ணி வாழ்றது வந்து எல்லா பீப்புள்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
தட்ஸ் ட்ரூ. இந்த கிரியா பயிற்சியில் இல்லாதவர்கள் ஒருதரும் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அப்படித்தான் வாழ வேணும் என்று ஒரு பொய் வாழ்க்கை நடத்துகிறாங்க, சரிதானே? ஆனால் கிரியா யோகத்தில் இருந்தாலும்மா, நீங்கள் அந்த சமரி பண்ணி சொன்ன வசனம் உண்மை, அது முக்கியமானது யங் ஜெனரேஷனுக்கு. ஆனால் நீங்கள் அதை பிழையாக பிரிந்து சமரி பண்ணுறீர்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை விலத்த சொல்லவில்லை, ரைட்? சரிதானே? ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுடைய ரெகுலர் உலகியல் வாழ்க்கையிலிருந்து உங்களை விலத்த சொல்லவில்லை. ஆனால் உலகியல் வாழ்க்கையை வாழும் போது இந்த கிரியா யோகா தத்துவப்படி நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் அந்த வித்தியாசம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது, ரைட்? இப்போ ஒரே நாளில் வாழ்வது, ரைட், அதுக்கும் உங்களோட உலகியல் வாழ்க்கைக்கும் என்ன பிரச்சனையம்மா, ரைட்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் வலிமுறீங்க, காலையில் குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வாரீங்க, அதைத்தான் அதே நாளில் வாழுங்கோன்று சொல்கிறோம். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி தானே? அதாவது நீங்கள் உலகியல் வாழ்க்கையை வாழும்போது அந்த கிரியா யோகத்தில் சொன்ன தத்துவ முறைப்படி வாழச் சொல்லுகின்றோம், அது ஆன்மீகம் என்று கூறக்கூடாது, அது வாழ்வியல் முறை. அப்படி வாழும்போது உங்களுக்கு பல விளக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கிடைக்கும். அதை நீங்கள் சரி பண்ணி வாழ்ந்து கொண்டு வரும்போது, ரைட், அப்போது தான் அந்த விளக்கம் வந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம் என்று உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும். ஆனால் நீங்கள் அதை திணித்து அதை நோக்கி போகக்கூடாது, ரைட்? நான் ஆன்மீகம் பயில்கின்றேன், ரைட், நான் ஆன்மீகம் படிக்க வேண்டும், அதிலேயும் விருப்பிருக்கு, அதே நேரம் உலகியல்லையும் இருக்க வேண்டும், அதிலேயும் விருப்பிருக்கு. அதனால் தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஆன்மீகத்தில் கிரியா யோகம் ஒரு உன்னதமான யோகம் என்று சொல்வது ஏனென்றால் உங்களுடைய வாழ்வியல், அதாவது உங்களுடைய உலக வாழ்வியலில் இருந்து கொண்டே இந்த ஆன்மீகத்தை செய்யுங்க என்று தான் சொல்லப்படுகின்றது. அதற்கு தரப்பட்ட நேரம் கூடி ஒரு 30 நிமிடங்கள், 24 மணித்தியாலத்தில், ரைட்? அதுக்காக நீங்கள் சாமியாக வேணுமென்றோ அல்லது நீங்கள் யோகத்திலேயே திளைத்திருக்கணுமென்றோ நாள் முழுக்க இல்லையம்மா, ரைட்? இப்போ சாமி கும்பிட்றீங்கள், கோயிலுக்கு போய் வாரீங்கள், அம்மா அப்பா சொல்லி தந்துச்சுன்னா செய்கிறீங்கள், அதே யுகத்தான், அது அது பக்தி மார்க்கம். அதே யுகத்தான் இப்போது என்ன செய்கின்றீர்கள் என்றால் யோக மார்க்கத்தில் செய்கின்றீர்கள். அது உங்களுடைய 5 உடலுக்கும் அது உதவி செய்வதால் உங்களுடைய உலகியலை அழகாக வலுவடைய செய்கின்றது. அது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர, நீங்கள் நீங்கள் நினைப்பது போல உங்களை உலகியலில் இருந்து வெளியாக்குகின்றது என்பது அல்ல. அந்த உலகியல் வாழ்க்கையை நீங்கள் இன்னும் இன்பமாகவும் மற்றவர்களை விட மகிழ்ச்சியாகவும் கொண்டு நடத்துவதற்கு இந்த யோகம் என்ற கிரியா யோகம் என்பது உங்களுக்கு பயன்படுகின்றது. சரிதானே? என்றபடியால் நீங்கள் சொன்ன கருத்துப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போக இயலாது என்று சொன்ன கருத்து முற்றிலும் நான் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். ரைட்? ஆதலால் இந்த கிரியா யோக சொல்லுங்க சொல்லுங்க.
அது பேலன்ஸ் பண்ண போக முடியாதுன்னு இல்லை அங்கிள், நிறைய பேர் லைஃப்ல அது ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அப்போசிஸ் நிறைய இருக்கு.
ரைட். அது ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்றால் அம்மா, அவங்களுக்கு வேற அவங்களுடைய உலகியல் வாழ்க்கை அவங்க வாழும் முறை சரியில்லாதபடியால் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சரிதானே? வாழும் முறையை ரைட் யோகத்தில் சொன்னபடி வாழக்கூடிய முறை தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நாளில் வாழ்தல், மனதை நீங்கள் செய்யும் செயலில் மனதை வைத்து செய்தல். இப்போ நீங்கள் ஒரு ஆளுடன் தொலைபேசியில் இருக்கின்றீர்கள், யோக முறை அதுக்குள் கொண்டு வரும்போது அது என்ன சொல்கின்றது என்றால், தொலைபேசியில் இருக்கும்போது அதிலேயே மனதை வைத்து கதையுங்கள். அது நல்ல விஷயமாக இருக்கலாம், கூடாத விஷயமாக இருக்கலாம். அதை மற்றவர்களால் தொந்தரவு பண்ணாதீர்கள் என்றால் உங்களுடைய மனம் அது குவிகின்றது. ரைட்? இல்லை, நீங்கள் ஆன்மீக யோகத்தில் இருக்கிறீர்கள், தொலைபேசியில் கதைக்க வேண்டாம் என்று உங்களுடைய பெற்றோர்களோ நாங்களோ ஒரு தரம் சொல்லவில்லை. நீங்கள் செய்யும் எந்த செயலையும் அந்த செயலை மாத்திரம் மனதில் வைத்து செய்யுங்கள். அது கூடாததா நல்லதா என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கும் போது உணர்ந்து நீங்கள் சரியான வழிக்கு வருவீர்கள், அது வேறு விஷயம். ஆனால் சொல்லப்பட்ட முறைகளை உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் வைத்து வாழ்ந்து கொண்டு வருவீர்கள் என்றால் உங்களுடன் உங்களுக்கு யோகமும் ஒரு நேரம் கைகூடும். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை முறையும் நன்றாக அமையும். உங்களுடைய மனம் துக்கப்படாது, எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரைட்? என்றபடியால் இந்த யோக தத்துவங்கள், இந்த யோக முறைகள் உங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டுவதற்கே தவிர உங்களுடைய வாழ்க்கையை கன்ஃபியூஸ் பண்ணுவதற்கே அல்ல. சரியாமா? ரைட்? கெடுங்க, அதை அனுபவமாக எடுங்க. அனுபவத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்கள். ரைட்? ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அந்த வாழ்க்கையில் அதான் அன்றாடம் வாழ்க்கும் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கு. நிகழ்காலத்தில் வாழ்ந்து பாருங்கள். இன்னொரு நாளைக்கு போய் அந்த நிகழ்காலத்தில் வாழாமல் சாதாரணமாக வாழ்ந்து பாருங்கள். அடுத்த நாள் என்ன வித்தியாசம் என்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? இன்றைக்கு நிகழ்காலத்தில் வாழுங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் நினைச்சு நினைச்சு, ஓகே இந்த விஷயம் செய்கிறேன், அதில் தான் மனதை போட்டு செய்வேன், அதையிலேயே ஈடுபடுவேன் என்று வாழுங்க. நாளைக்கு போய் உங்களை விருப்பமான மாதிரி வாழுங்க. ரைட்? இன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கையில் இரவு படுக்க போகும் முதல் ஒரு குறிப்பொன்று எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு எவ்வளோ நேரம் எதில் சந்தோஷமாக இருந்தேன், எதில் துக்கமாக இருந்தேன், மனம் என்ன மாதிரி இருந்தேன்னு ஒரு குறிப்பு வையுங்க. அதேமாதிரி நாளைக்கு சாதாரண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு படுக்க போயிக்க இன்னொரு குறிப்பிடுங்க. அடுத்துட்டு ரெண்டையும் பாருங்க, எதுவும் வித்தியாசம் இருக்காங்க. ரைட்? அந்த வித்தியாசத்தை அறிந்து விட்டீர்கள் என்றால் நான் சொல்வது என்னவென்று உங்களுக்கு புரிந்துவிடும். சரியா? ரைட்? அதை உங்களுக்கு தந்து நாங்கள் அதை அடுத்த முறை நாங்கள் அதை பற்றி கேள்வி கேட்கும் போது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். சரியா? குட். அப்படியே இணைப்பிலேயே இருங்க, மிச்ச சத்சங்கத்துக்கு இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக ரம்யா இருக்கிறீங்க லைன்ல, ரம்யாக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா?
சார், எனக்கு ஒரு குவஸ்டின் சார். நான் உங்களோட லாஸ்ட் வீக் ஆடியோ இது கேட்டிருந்தேன். நான் சின்ன குழந்தைங்க யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து இதைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சில இது கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து அந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நிறைய குணங்கள் அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் குவஷ்சன், நான் எதுக்கே பண்ணணும், டிவி பார்க்கறது சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இருக்கேன் அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸே. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஏஜுக்கு வந்து நிறைய திங்ஸ் கிடையாது, நம்மளோட ஏஜுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் அது இது நிறைய திங்ஸ் நம்மளோட பிளேட்ல இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்களோட ஏஜ் வந்து நிறைய திங்ஸ் அவங்களோட பிளேட்ல இல்லாதனால அவங்களுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோ இல்ல மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி திங்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சே இல்லாம இருக்கிறதுனால இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அதோட பர்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அவங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கிற மாதிரி சொல்றது?
வெரி வெரி சிம்பிள் அம்மா, உங்களோட குழந்தைகளோட வயதுக்கு சொல்லுவதற்கு வெரி சிம்பிள். அவங்களுடைய படிப்பை வைத்து நீங்கள் விளக்கத்தை கொடுத்து கொண்டு போகலாம். அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுக்கு வருகின்றது, ரைட்? அதை வைத்து என்றால் அவர்கள் இப்போது படிக்கும் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ரைட்? அவர்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்து சொல்ல இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம், அது உண்மை. சிறிய வயதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவர்களுக்கு விருப்பமான செயல்கள் இருப்பது நல்லம், இல்லை என்று இல்லை. ஆனால் எல்லா செயல்களிலும் அவர்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் அவர்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருக்க முடியாது. அதை நீங்கள் ஆணித்தரமாக பார்த்து, டிவி பார்க்கிறதில் இருப்பார்கள், சாப்பிடுவதில் இருப்பார்கள், ஃப்ரெண்ட்ஸுடன் விளையாடுவதில் இருப்பார்கள், படிப்பில் இருக்கின்றார்களா, நம்பர் ஒன், ரைட்? மற்றது வீட்டில் செய்யப்படும் டிசிப்ளின்ஸ் என்று சொல்லுவீர்கள், ரைட்? ஒழுக்கங்களில் அவர்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கின்றார்களா? அப்படி அவர்கள் என்ன எண்ணத்தில் இல்லையோ மற்றதை சொல்லி அவர்களை ஆர்வப்படுத்தி, நீ இப்படி இருக்கின்றாய் நல்லா இருக்கின்றது, இப்படி இருக்கின்றாய் நல்லா இருக்கின்றது, அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போல் இன்னும் என்னென்னத்தில் நீ இன்னும் அந்த நிலைக்கு போகவில்லையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்கள். தியரியை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவங்களுடைய நாளாந்த வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுங்கள். எதில் எதில் நீங்கள் நிற்கின்றீர்கள், அவர்கள் ப்ரெசன்ஸில் இல்லை என்று ஒரு கருத்துக்கு வைப்போம். எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகள் ப்ரெசன்ஸில் இருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்றுமே தேவையில்லை. அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமான சைல்டாக இருக்க வேண்டும். இருந்தால் அவர்களை அந்த நிலையிலேயே வளர்த்து அடுத்தடுத்த வயதுகளுக்கு போகும்போது அவர்களுக்கு மேலும் மேலும் சில சேலஞ்சிங்கான விஷயம் வரும்போது அதையும் அவதானித்து அதிலும் அவர்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸில் இருக்கின்றார்களா இல்லையா என்று பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை அவதானித்து அவர்களுக்கு பயிற்சி சொல்ல கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்படியான தகவல்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வேண்டும். படிப்பில் வைத்து சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்றால் அதில் ஒரு பெஞ்ச் மார்க் கொண்டிருக்கு. இப்போ டிவி பார்க்கும்போது அவர்கள் சொல்லலாம், நாங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸில் தான் இருக்கிறோம் என்று, நீங்கள் அதை ஸ்டடி பண்ணிடாது. அதே நேரம் படிப்பில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்து படிப்பவர்களாக இருந்தால் தே ஆர் சம்திங் க்ளோசஸ்ட் டு 100%. ஆனால் அவர்கள் அந்த நிலையில் இல்லாமல் 60% இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு எங்கேயோ ஒரு இடத்தில் அவர்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, அதை உள்வாங்குவதில் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதில் ஈடுபாடு கூட வைப்பதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் என்றபடியால் அந்தந்த இடங்களில் நீங்கள் அவர்களுக்கு அதை சொல்லி அந்த இடத்தில் கொண்டிடும்போது தான் நீங்கள் அவர்களுக்கு அதை காட்டலாம். எப்போ நீ கன்சன்ட்ரேட் பண்ணி படித்தா இந்த செமஸ்டர் நீ 70 புள்ளியிலிருந்து 90 எடுத்திருக்கின்றாய், ஆனால் மற்றைய பாடங்களை கன்சன்ட்ரேட் பண்ணவில்லை, அதில் இன்னும் அந்த நிலையிலேயே இருக்கின்றீர்கள், என்னுடைய மற்றைய பாடத்திலேயே நீங்கள் உதவி மாதிரி படித்தால் அப்படி எடுக்கலாம் என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றது.
ஓகேங்க சார், ஷூர். பட் ஆஸ் சச் வந்து இன் ஜென்ரலாகவே வந்து மெடிடேஷன், யோகாஸ்ட் இந்த இதில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் இப்பன்ட்டில், ஈவன் ஃபியூச்சர் ஆர் டவுன் த லைன்?
இல்லை இல்லை, சஜஷன் இல்லை. நான் இப்போ சொன்னது தான் மெதடாலஜி, ஆனால் மறந்து விடாதீர்கள், உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து பல விஷயத்தை தாங்களாகவே செய்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்படியான நிலையில் போகுமாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் இருவரும் அதை கடைபிடித்து செய்து கொண்டு வரும்போது ஒரு குறுகிய காலத்தில் அவர்களும் பக்கத்தில் வந்திருந்து கண்ணை மூடிக்கொண்டிருப்பார்கள்.
அது அப்சல்யூட்லி ட்ரூங் சார். ஏன்னா நான் கேட்ட க்வெஸ்சன் வந்து மெயினா மத்த குழந்தைகளுக்காக தான் கேட்டேன்.
உங்களை நானும் இப்ப சொன்னதும் ஒரு பேரண்ட்ஸை வச்சுதான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதாவது நீங்கள் அப்படியான நிலையில இல்லை என்று சொல்லவில்லை, ரைட்? இப்போ தாய் தகப்பனை பார்த்துத்தான் பிள்ளைகளும் சில விஷயங்களை இந்த வயதில் பழகுவார்கள். அதுக்கு தாய் தகப்பன் முன்மாதிரியாக இருப்பார்களா இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய அரவாசி பிரச்சனையும் ரிசால்வ் பண்ணப்பட்டது.
ஓகே சார், தேங்க்யூ.
ஓகே, அதுக்காக நீங்கள் இல்லை என்று சொன்ன நான் சொன்னதை எடுத்துடாங்கம்மா. நீங்கள் நன்றாக பயிற்சி செய்கிறீர்கள் எனக்கு தெரியும், ரைட்? அதை என்ன மாதிரி அவங்கள நோக்கி அந்த பயிற்சிகளை நீங்கள் வச்சு செய்யலாம்ன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் அதிகாலையில் எழும்பி 4 மணியிலிருந்து 5 மணி வரையும் பயிற்சி செய்கின்றீர்கள், அவர்கள் அதை கண்களாலே பார்க்க முடியாது, ரைட்? ஆனால் நீங்கள் பயிற்சி செய்வது உண்மை. ஆனால் அவர்கள் அதை கண்களால் பார்க்காதபடியால் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. அதே பயிற்சியை நீங்கள் இன்னொரு தினம் பின்னேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அங்கே அவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இடத்திலிருந்து பயிற்சி செய்கின்றீர்கள். அப்போ அவர்கள் எப்படியோ அதை பார்ப்பார்கள், ஏன் அம்மா அப்படி செய்கின்றா, இதில் என்ன பெனிஃபிட், அம்மாவில் எவ்வளோ வித்தியாசத்தை நான் பார்க்கின்றேன் என்றும் போது அவர்களுக்கு அந்த சிந்தனை வரும்போது ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு பக்கத்தில் வந்திருந்து தானும் ஒரு மெட்டை போட்டுட்டு ஆசனம் செய்வார்கள். அதே நேரம் நீங்கள் அதான் நான் சொன்ன நீங்கள் செய்யலை என்பதற்காக நான் எடுத்து சொல்லவில்லை, பெற்றோர்கள் செய்வதை பார்த்து பிள்ளைகள் அதை அந்த வழியை நோக்கியும் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை அவர்கள் தெரியக்கூடியதாக செய்தால்தான் அதுக்கு சந்தர்ப்பம். நீங்கள் போய் அறையை பூட்டிட்டு போயிருந்தும் கூட பைத்தியம் செய்தால் அதை அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றே தெரியாது, யோவா செய்ய போய்விட்டீர்கள் என்று தான் தெரியும். நன்றி. அடுத்ததாக மாலினி இணைப்பில் இருக்கிறீங்க, மாலினிக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா?
இல்ல, நான் இந்த புத்தகத்துல வாசிச்சு நான் பேஜஸ் அதுக்கப்புறம் நீங்க நல்ல விளக்கம் எல்லாம் தந்திருந்தீங்க. எனக்கு நான் இப்ப கிட்டடியில தான் இந்த இதுல வந்தேன்னா எனக்கு அந்த சாதனை அதுகளை பற்றி எனக்கு பெருசா தெரியாது. வந்து நான் நாளைக்கு அப்படி இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு போன் பண்ணி போயிருந்தேன். இதை நான் இந்த கிளாஸே இடையில கதைச்சு டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நாளைக்கு உங்களுக்கு நான் போன் பண்ணி கேட்கிறேன்.
நீங்க புதுக்காக வந்த சாதகர், நீங்கள் இன்னும் பல விஷயங்கள் செய்ய இருக்கின்றது, டீச்சர் இருக்கின்றது, உங்களுடைய ஆசனங்கள் கூட இருக்கின்றது, என்னுடன் பேச இருக்கின்றது கிரியா யோகத்தை பற்றி. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் அதை படிமுறைப்படி செய்து கொண்டு போவோம். நன்றி அம்மா.
தேங்க் யூ.
சிவபதி லைன்ல இருக்கிறீங்க, சிவபதிக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா?
இல்ல,
இப்பதான் இங்க கேட்டு கொண்டிருந்தேன். கேட்டு
கொண்டிருந்தேன்.
வெங்கடேஷ் லைன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வெங்கடேஷ், ஓகே, லைன்ல இருங்க. இந்த
எதுவும் கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. இன்னைக்கு வாசிச்ச இந்த விஷயம் வந்து என் புக் இல்ல, ஆனா விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி நீங்க ரெகுலரா நீங்க டெய்லி அனுப்புறதே வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஓபன் பண்ற மாதிரி.
உங்களுடைய தவறுக்காக கிட்டத்தட்ட வாய்ஸ் ஆஃப் பாபாஜியை ஒரு 90% உங்களுடைய கொலிநாடாவுக்கு கொண்டு வந்து விட்டேன் கடந்த 8 மாதங்களில். இன்னும் ஒரு 10% தான் வர இருக்கின்றது. அதற்கு பிறகு நான் செய்த ஒளிநாடாக்களை ஒழுங்கு முறைப்படுத்தி பக்கம் 1 பக்கம் 430-438 வரைக்கும் ஒழுங்குபடுத்தி நான் வெப்சைட்டில் போட்டு விடுகின்றேன். அதற்கு பிறகு நீங்கள் புத்தகம் இல்லை என்றாலும் அந்த ஒளிநாடாக்களை ஒழுங்கின்படி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக கேட்டு உங்களுடைய அறிவினை எடுக்கலாம் புத்தகம் இல்லாதவர்கள். நன்றி. அடுத்ததாக இணைப்பில் சாயிஸ் என்றிருக்கிறார், அவர் சின்ன குழந்தை படுக்க போக வேண்டும். அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு நாங்கள் மீண்டும் பேசிக் கொண்டு போவோம். இன்னும் பலருடன் பேச இருக்கின்றது. சாயிஸ் என் இணைப்பில் இருக்கின்றீர்களா? சொல்லுங்க சாயி. நல்ல கேள்வி சாயி. உங்களுக்கு பாடசாலை தொடங்கிவிட்டது. நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது உங்களுடைய 3 வகுப்பிலும் கலந்து கொண்டீர்கள். இப்போது சாயிசனின் கேள்வி என்னவென்றால், எனக்கு பாடசாலை துவங்கியபடியால் பல விஷயங்கள் எனக்கு செய்ய இருக்கின்றது. அந்த நிலையில் எத்தனை கிளாஸ் நான் ஒரு கிழமையில் செய்ய வேண்டும்? சாயிசன், உங்களுக்குரிய பதில், கிழமையில ஒரு கிளாஸ் செய்யுங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு காணும் படிப்போட. ஆனால் நேரம் இருந்தால் 3 கிளாஸும் செய்யலாம். சரியா? ஓகே, நன்றி சாயிசன். இப்போது மினான் கோயிண்ட் டாக்.
I practice 80 asanas, I practice 3 measurement, but everyone had to do 80 asanas every day the solid.
ஓகே, நான் அதே கருத்தை எங்களுக்கு தெரிவிக்கின்றார். தான் 18 ஆசனங்கள் போட்டு தன்னுடைய சாதனையை செய்கின்றபடியால் மற்ற சாதகர்களும் அதே போல் 18 ஆசனங்களை போட்டு செய்யுங்கள் என்றதை சொல்லுகின்றார். நன்றி சாயிசன், நன்றி மீனானண்ணா. அடுத்ததாக நாங்கள் மற்றவர்கள் மற்றவர்களிடம் போன்றோம் என்னும் சிலரிடம். அது அடுத்ததாக இணைப்பில் இருப்பது முரளி சார். முரளி சார், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்?
வணக்கங்க ஐயா.
வணக்கம்.
நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டிருந்தோம். மற்றவர்கள் சொல்வது போல இந்த மெட்டீரியல் லைஃப் இது எந்த விதத்துல நமக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நிறைய இடத்துல இங்கேயும் வந்திருக்கு. அப்படி இல்லை, பாபாஜி சொல்லியிருக்க வழி என்னன்னா, இந்த எல்லாருமே யோகம்னாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு 60 வயசுக்கு மேல நம்மளுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம்னா, பாபாஜியே லாகிரி மகாசாரிய ஒரு சம்சாரியா தான் வச்சிருக்காரு. உப்தேஸ்வரகிரி அவரும் ஃபேமிலி மேனா தான் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு தான் நிச்சயம் அந்த பிராக்டிஸ் தேவைப்படுது, அவங்க இதுல இருந்துகிட்டே ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் லாகிரி மகாசேரும் யுக்தேஸ்வரியரையும். அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து தான் இந்த மெட்டீரியல் லைஃப் வேற இது ஆன்மீகம் வேறன்னு அப்படிங்கலாம இதுல இருந்து கொண்டே நம்ம முழுமையாக நம்மளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேரையும் காட்டிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நிறைய ஃபேமிலி இதுல என்னானாங்க. அது ஒரு இது. இன்னொன்னு, நாலேஜ் அவங்க வந்து வெறும் புத்தகம் படிக்கிறது இல்லை, சாதனை முக்கியம். 8 சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால நம்ம புத்தகம் படிச்சு 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 நாலேஜ் டெவலப் பண்றதை விட நம்மளுடைய சாதனாவை அதிகமாக்கும் போது நமக்கு நாலேஜ் பாபாஜி கிட்டேருந்து வருது, நம்மளுடைய அனுபவமே குரு. அப்போ மனம் பத்தி சொன்னீங்க, அதுவும் ஒரு மிக உயர்ந்த விஷயம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை, இது சித்தர் வாக்கு. நீங்க மந்திரம் சொல்லி எவ்வளவோ படிச்சு கிடிச்சு நீங்க பலன்படுறதை விட மனத்தை செம்மையாக்குனீங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாக்கு அது. அப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சந்தோஷம். அதை நான் மற்றவங்களுக்கும் இங்கே உள்ள துபாயில் உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு தெளிவா புரிகிற அளவில் சொல்லி கொடுத்துருக்கேன். சிறப்பா இருந்தது சத்சங்கம். பின்ன சிதம்பரம் ரம்யா அவங்க கேட்டாங்க என்ன சொல்லி இவங்களை கொண்டு வர்றது அப்படின்னு. இப்போ துபாய் சென்டரில் நான் சொல்றது எப்படின்னா, யோகா செய்யறதுக்கு அடிப்படையாக நீங்க வந்து ஆரோக்கியமா இருங்கன்னு, ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அடிப்படையாக நம்ம பேச வேண்டியது நீங்க ஆரோக்கியமா இருக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம். அதனால இந்த உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்தது ஆன்மீகம் எதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகுனா கூட இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும். அதனால அதை மட்டும் ஹைலைட் பண்ணி நான் சொல்லுவேன். இது போல நீங்களை செய்யுங்க, நீங்க அட்லீஸ்ட் டாக்டர்கிட்டயாவது காசு செலவு பண்ணாம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சயின்டிபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி யோகாக்குள்ள வந்த பிறகுதான் அவங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பூஜைக்கு வந்தாங்க, ஆன்மீகத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு மிக அழகாக இந்த கிரியா யோகாவில ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்யறாங்க ஒவ்வொருத்தவங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம ஜஸ்ட் உங்களுக்கு கிரியா யோகாவிலேருந்து உங்க இதை ஆரம்பிங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் ஆரம்பிச்சு இன்புட் பண்ணுங்க, மற்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது என்னுடைய சஜஷனுங்கய்யா, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் நன்றாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பஜனமோ.
ஓம் கிரியா பாபாஜினமோ. நன்றி முரளி சார், நல்ல ஒரு உங்களுடைய சங்கத்தில் இருக்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அதில் ஒரு விஷயத்தை நான் ரெண்டு விஷயத்தை உங்களை சொன்ன சொல்லிலிருந்து சிறிய விளக்கத்தை ராமியா அவர்களுக்கு கொடுக்கின்றேன். நான் இந்த சின்ன சிறுவர்களுக்குரிய சத்சங்கத்தை பெரிய அளவில் நடத்தி இருக்கின்றேன். 2-3 இடங்களில், துபாயில் ஆல்சோ ஒரு முறை நடத்தி இருக்கின்றேன் சிறுவர்களுக்கென்று. பட் ஆனால் பெற்றோர்களும் அதில் இருந்தார்கள். ஆனால் மலேசியாவிலேயும் லண்டன்லேயும் சிறுவர்களுக்கென்றே வகுப்பு நடத்தினேன். அதில் நான் அவர்களுடன் சிறுவர்களுடன் உரையாடி அவர்களுடைய நிலைக்கு என்னை இறக்கி, அதாவது கடவுள் ஆன்ம நிலைக்கு வந்து உதவி செய்வது போல் நான் என்னுடைய நிலையை குழந்தைகளின் நிலைக்கு இறக்கி அவர்களுக்கு புரியும்படி அவர்களுக்கு சத்சங்கம் நடத்தும் போது பெற்றோர்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் என்று சொன்ன கருத்தின்படி 2 சத்சங்கத்திலையும் சொல்லியிருக்கின்றேன். குழந்தைகளின் சத்சங்கத்தில், அதாவது அந்த சத்சங்கம் முடியவிட்டு பெற்றோர்களுக்கு குழந்தைகளை வைத்துக்கொண்டு நான் சொன்னது என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகளை முடியுமானால் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு துரிதமாக முடியுமோ அவர்களை உங்களுடைய நகரத்தில் இருக்கும் சிக் கிட்ஸ், அதாவது சிறுவர் வைத்தியசாலைக்கு ஒரு நாளைக்கு கூட்டி செல்லுங்கள். ஏனென்றால் அந்த கிரிய அந்த அந்த வைத்தியசாலைக்கு அந்த பிள்ளைகளை வளர்ந்து கொண்டு வரும்போது சிறுவர்களை அந்த வைத்தியசாலைக்கு ஒரு நாள் கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஓய்வு நாளில் அந்த வைத்தியசாலையில் இருக்கும் எல்லா இடங்களையும் இடங்களிலும் அவர்களை நடத்தி கூட்டிக் கொண்டு அங்கு நடக்கும் காட்சிகளை பார்க்க விடுங்கள். அவ்வளவுதான், ரைட். அங்கே அவருடைய அவர்களுக்கு ஒத்த வயதில் இருக்கும் பிள்ளைகள், அவர்களை விட கூடிய வயதில் இருக்கும் பிள்ளைகள், சிறு குழந்தைகள் எவ்வளவு நோய்களால் கஷ்டப்பட்டு அங்கு படுத்திருக்கின்றார்கள், ரைட். அதை அவர்கள் கண்களால் ஒரு முறை பார்த்த பின் வீட்டை கொண்டு வந்து இந்த வாழ்க்கை என்றால் என்ன, நீங்கள் எவ்வளவு உயரிய வாழ்க்கையை வாழ்கின்றீர்கள், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உரிய காரணம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையை அறிவதற்குரிய அந்த வாழ்க்கை முறையை எடுப்பதற்கு உங்களுக்கு உடற்பயிற்சி தேவை, அதை யோகம் மூலம் எடுப்பீர்களாக இருந்தால் நோயற்றவர்களாக வாழலாம் என்று சொல்லி அதை விளங்கப்படுத்தினார். அந்த ஒரே ஒரு நாள் அந்த வாழ்க்கையில் அவர்கள் பார்க்கும் காட்சி அந்த வைத்தியசாலையில் அவர்களை என்றைக்கும் அதை மறக்க விடாது என்றபடியால் தந்தையர்கள் தாய்கள் இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் இதை கேட்பவர்கள் அந்த பணியை நீங்கள் இதுவரை செய்திருக்காவிட்டாலும் உங்களுடைய குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்திற்காக ஒரு முறை செய்யுங்கள்.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார், நல்லா ஐடியாஸ். அண்ட் ஆல்சோ முரளி சார், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார் உங்களோட சஜஷன்ஸுக்கு. தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ அம்மா. இப்போது நான் கார்த்திகேயன் சாரிடம் செல்கின்றேன். கார்த்திகேயன் சார், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களுக்கு. கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார் இணைப்பில் இருக்கிறீங்களா? சொல்லுங்க உங்களுடைய நேரம், நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள்.
ரொம்ப சந்தோஷம், நீ சத்சங்க ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு சார். நீங்க இந்த வாய்ஸா பாபாஜி பாபாஜியின் தெய்வீக குரல் இருந்து சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை இணைச்சி இனமா நீங்க சொல்லக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிரியா யோகத்துக்கு ரொம்ப பயன்படக்கூடியதா இருந்துச்சு. அதை எல்லாரும் உள்வாங்கணும். அதை இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நேரங்களை நல்ல ஆன்மீக சிந்தனையோட அதுல போக்குள்ள நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுல ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, ஆன்மீகம் என்பது ஊமைத்தனம் அல்ல. ஆன்மீகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கைய சரிவர நடத்தி செல்லக்கூடிய பாதையை காட்டினவங்க தான் சித்தர்மார்கள், ஞானிகள், யோகிகள், இறைவன் அப்படித்தான் வகுத்து வச்சிருக்காரு. ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஊமைத்தனம் அல்ல. நம்மளோட நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை உயர்ந்த நிலைக்கு அவன் திருவருளுக்கு கொண்டுட்டு போறதுக்குரிய முழு முயற்சியும் அந்த குருநாதரை பொறுத்து இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய பாபா கிரியா பாபாஜி மிக மிக உயர்ந்த, அதனால நான் யாரையும் குறை சொல்ல, உயர்ந்த இடத்துல அவரு சில சொற்களை நிறைய சொல்லியிருக்காரு. அதன்படி வாழ்ந்து எல்லாரும் சாதிச்சிருக்காங்க. அதை நம்ம கண்கூட பல விஷயங்கள்ல நம்ம புஸ்த வழியாகவும் சொல் வாயிலாகவும் வரலாறு வாயிலாகவும் அதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே சமயத்துல அதை நம்ம சரியா செய்யக்குள்ள நாமளும் அதை அனுபவிக்கலாம். இதுதான் அதுல நமக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள ஒரு குறைபாடு. யாரோ வந்து விளம்பரத்துக்காக இன்னைக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு சொல்றாங்கன்னா அதுவும் ஒரு அதுவும் இருக்கதான் செய்யணும், அதுவும் இருக்கதான் வேணும். அது ஒரு காலகட்டத்தை அதுவும் இறைவன் தான் ஊட்டாரு. கொஞ்ச காலத்துக்கு நீ அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அதே நீ மைண்ட்ல இல்லாம ஆன்மீகன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அது சித்தர்மார்கள் என்னன்னு அதுக்கு குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லி அதுல நம்ம இறங்கி அதோட ஒட்டு வாழக்குள்ள நம்ம கண்டிப்பா அதனுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஏன்னா உலகில் சார்ந்த விஷயம் கொஞ்ச நாளைதான் அந்த சுவை, இது நிரந்தரமா இருக்கக்கூடிய சுவை. அதே போல முரளி சார் சொன்னாரு, ரொம்ப நல்ல அந்த ஆரோக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த உடலை வச்சுதான் ஒரு இடத்துக்கு நம்ம இயங்குறோம், இந்த மனசை வச்சுதான் ஒரு சிந்தனையை பண்றோம். அப்ப அது ஆன்மீகமாவும் இருக்கலாம், வேற மெட்டீரியல் விஷயமா இருக்கும், எந்த விஷயமா இருந்தாலும் இந்த உடல் கூறுகள், உடல் மனம் நமக்கு ரொம்ப 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 நம்ம எந்த வழியை நோக்கி போறோமோ அதுக்கு அடித்தளமா இருக்கிறதே இந்த தேகம்தான். தேகம் இல்லாத நம்ம எந்த விஷயத்தையுமே அறிவிக்க முடியாது. அப்போ உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் கேட்டா கூட ஆன்மீக ஆரோக்கியன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அது எல்லாமே சாப்பிடலாம் போகலாம் வரலாம், ஆரோக்கியம்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. அதை ஒரு நம்ம யோக வாழ்க்கையில நெறிப்படுத்திக்குள்ள அப்ப அந்த உடல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. அப்ப மனசுக்கு ஒரு ஆரோக்கியம், அப்ப மனசுக்குள்ள ஆரோக்கியம் நீங்க சொன்னீங்க அந்த ஆயிஷா பாபாஜில இருந்து எடுத்து மனசை இப்படி வச்சிருக்கணும். மனசை வந்து அடக்க நினைக்க கூடாது, அறிய நினைக்கணும். அறிய எப்படி நினைக்க முடியும்? அப்ப ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்ட கருத்துக்கள், நாயன்மார்கள், அடியார்கள், பாபாஜி சொன்ன விஷயம், அதெல்லாம் தொகுத்து பார்க்குள்ளதான் நம்ம மனசை வந்து அறிய முடியும். இப்படி நல்ல இன்னைக்கு ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. அதை கிரகிக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாருக்கும் அந்த கிரகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. கொடுத்து ஏதோ வந்து கேட்டேன்னு இல்லாம இவ்வளவு எனக்கு என்ன ஒரு ஆதாரம்னா, இவ்வளவு பெரிய விஷயம் எளிய கிடைக்கிறதுனால யாரும் எளிமையா நினைச்சிடாம அத பெருமையா நினைச்சு அத வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றது என்னுடைய விருப்பம். அது பாபாஜியுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றத நான் முழுமையா நம்புறேன். ஓம் கிரியா பாபாஜி நமம். இன்னைக்கு வியாழக்கிழமை இங்க மக்கள் கொஞ்சம் வருவாங்க, இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன்.
நிச்சயமா, நன்றி கார்த்திகேயன் சார். இங்கே என்னுடைய சத்சங்கத்தில் இருப்பவர்களிடமும் கேள்வியதை கேட்டுவதை முடிப்போம். என்னுடைய சத்சங்கத்தில் இருப்பவர்கள், தயாநிதி உங்களுக்கு ஏதாவது கேட்க இருக்கின்றதா? நல்ல விஷயம், செய்யுங்க. கனா இருக்கின்றாரு, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா?
கேள்விகள் இல்லையானா, இந்த ரெண்டு தரம் வாசித்தேன், அதோட நீங்களும் விளங்கப்படுத்திருக்கீங்க.
ஓகே, நன்றி. தேவை அம்மா உங்களுக்கு கேள்விகள் இருக்கின்றதா? உள்வாங்கி கொண்டிருக்கிறீங்க. நவரராஜானா,
மனிதன் வளர்ந்தால்தான் தெய்வீகம் என்று சொன்னீங்களா?
அதுக்கு சொல்லப்பட்ட சொல்லு அதே தவிர அதன் மீனிங் மனம், மனம் அழிதல். மனித நேயம் இல்லாட்டி மனிதம் என்று சொல்லப்படுவது உங்களோட மனத்தை. இப்படியான திரிபுரப்பற்ற சொற்கள் வரும், அதை நாங்கள் சரியான முறையில் அந்த எதை நோக்கி அந்த பேராகிராஃப் சொல்லி கொண்டு போவதோ அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் எடுக்க வேணும். இப்படி மறைமுகமான சொற்களில் பல விஷயங்கள் வரும். இப்படியான ஆன்மீக புத்தகங்கள் நேரடியாக இதாட்டிய மாதிரி எழுத மாட்டார்கள். மனம் உண்டு, சில சில விஷயங்களை சில சில விஷயங்கள் விதமாக அதை சொல்லப்படுகின்றன. அது சாதாரண வாழ்க்கையிலேயே எல்லோரும் உணரக்கூடிய விஷயம். இறப்புக்கு போகும்போது தான் எங்களுக்கு புத்தி தெளிவடைகின்றது. அது வரைக்கும் நாங்கள் உலகியலில் கட்டுண்டு இருக்கின்றோம் என்பது அதனுடைய கருத்து. சேந்தன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கின்றதா? ஓகே, ஸோ நன்றி. பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் கூட நேரம் என்று இருந்துவிட்டோம். உங்கள் எல்லோருக்கும் வேலைகள் இருக்கலாம், கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இன்னும் கேட்கலாம். இப்போது நாங்கள் 6 நிமிடங்கள் கூட சத்சங்கத்தில் இருக்கின்றோம். இருந்தால் கேளுங்கள், அல்லது நாங்கள் சனிக்கிழமை எங்களுடைய சத்சங்கத்தை தொடர்வோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தவற விடாமல் கேளுங்கள். இன்னும் 1 நிமிடம் தருகின்றேன். அப்படி இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வார சனிக்கிழமை தொடர்வோம்.
ஆன்மாக்கள் வந்து அப்படியே இன்னொரு பிறவி எடுக்கிறபடியால அது எந்த அளவுல உண்மையா இருக்கும் இல்ல தெரியல.
அந்த கன்செப்டிலேயம்மா உலகியல்ல இருக்கிறவங்க அப்படி செய்யட்டும், பிரச்சனை இல்லை. நாங்கள் யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. முதலாவது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. யோகத்தை நாடி நாங்கள் யோக பயிற்சியில் போய்கொண்டிருப்பவர்களுக்கு அதெல்லாம் விளக்கமாக ஓ அப்படி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அதுக்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் அந்த ஆன்மாதான் கடவுள் என்பதை உணரப் போய்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அம்மா, இதற்குள் கால் வைத்தால் வெளியால் வர முடியாது. ரைட், ஏனென்றால் எங்களுடைய தகவலின்படி 48 நாட்களில் அந்த ஆன்மா புறப்படுகின்றது. ஆனால் அது புறப்படுத்து அது வாழ்ந்து கொண்டு இருக்கேக்கே வாழ்நாள் முழுக்கவும் 30 வருஷம் 40 வருஷமாக நீங்கள் திதி கொடுத்து கொண்டிருப்பது அது ஏதோ ஒரு கொள்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதை சில பல மக்கள் பின்பற்றுகின்றார்கள். அது சரியோ பிழையோ என்று நான் ஆராய வரவில்லை, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஆன்மா புறப்படுத்தி விட்டதென்று. அதற்கு பிறகும் இப்படியான விஷயங்கள் என்னத்திற்கு என்பது ஒரு லாஜிக்கலான கேள்வி, ரைட்? என்றபடியார் விரும்பியவர்கள் அதை செய்யலாம். யோகத்தில் இருக்கும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் அது என்ன 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 கட்டுப்பாட்டில் இந்த ஆன்ம பிறப்புகள் நடைபெறுகின்றது என்று. அதை வைத்து நாங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் அதற்குரிய உதவிகளை செய்து மற்றைய நேரத்தில் உங்களுக்கு அதை பின்பற்ற வேண்டுமென்றால் அதை செய்யலாமே தவிர, எங்களுக்கு எங்களுடைய யோக சாதனையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் கூடுதலாக மனதை வைத்து அதை செய்து கொண்டு போவது நல்லம் என்று நினைக்கின்றேன். அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்ல முடியாதென்று இல்லை, அந்த இடத்துக்கு போனால் பல விஷயத்தை நாங்கள் ஆராய வேண்டும், அது தேவையில்லை என்று நினைக்கின்றேன். சரியாம்மா, ஆனால் அமாவாசை நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்றால், சரியாம்மா, அமாவாசை நாள் பருவ நாள், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் தியானத்துக்குரிய நாள், ரைட்? என்றபடியால் போய் அவர்களுக்கு நீங்கள் அப்படி அப்படியான ஒரு கன்செப்டில் உங்களோட பேரண்ட்ஸா இல்லாட்டி உங்களுடைய பக்கத்து வீடா இல்லாட்டி யாரும் அதை செய்கின்றார்கள் என்றாலும், யோக முறையில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் செய்வது போல் பூச முறையில் செய்யாமல் இந்த அமாவாசை தினத்தில் தியானத்தில் இருந்து அந்த தியானம் மூலம் உங்களுடைய யோக பயிற்சியில் கிடைக்கும் உங்களுடைய அவுட்கம் என்று சொல்கிறது அந்த முறை கிடைக்கும் இன்றைய சமாவாச நாளில் அதை செய்வதால் கிடைக்கும் பயனை உங்களுடைய உடலுக்கும் பெற்று, அதே நேரம் அந்த எந்த ஆன்மாக்களை நீங்கள் நினைத்து அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கும் அந்த தியானத்தின் மூலமாகவே உங்களுடைய முயற்சியை அவர் என்ன அடைய வேண்டுமோ அதை செய்கிறது அது பெரிய விஷயம் பூஜையை விட. உங்களுடைய யோகமும் தித்திக்கின்றது, அதே நேரம் உங்களுடைய மனத்துக்கும் ஒரு சந்தோஷம். நானும் அந்த ஆத்மாக்களை யோசிச்சு யோக முறையில் தியானம்
செய்தேன்.
அதை விட பூஜை முறையில செய்யறத விட 100 மடங்கு அதுக்கு பலன் உண்டு தியான முறையில செய்யக்குள்ள.
ஓகே, நன்றி ஜெயதீஸ்ரீ அம்மா. அப்படி நல்ல கேள்விகள் கேட்டீர்கள், அப்படி கேள்விகளுடன் வேறுங்கள், கேளுங்கள். வேற யாருக்காவது கடைசி கேள்விகள் இருக்கின்றதா? இல்லை என்றால் நாங்கள் இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடித்து வர சனிக்கிழமை சந்திப்போம். முரளி சார், நான் இன்று உங்களுடன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இன்னும் ஒரு சிறிய நேரத்துக்கு பின் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாளை துபாய் சத்சங்கத்தை பற்றி சிறிய உரையாட.
சரிங்க,
ஓகே, அதை நான் உங்களுக்கு கால் பண்றேன்.
நல்லது.
ஓகே
சார். வணக்கம்.